நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்முடைய நிலையத்துக்கு மஞ்சள் சாகுபடியில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய எஸ்ஏ பெருமாள் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா?
வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய வானொலி நிலையத்துக்கு, விவசாயி சமுதாய வானொலி நிலையத்துக்கு உங்களுடைய மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ பொதுவாக மஞ்சள் வந்து இப்போ விலை வீழ்ச்சி காலத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மஞ்சள் சாகுபடிங்கிறது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
வணக்கங்க. நான் வந்து ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கடுக்காம்பாளையம் கிராமம் சேரங்கடம்புதூர்லேருந்து வந்திருக்கிறேன். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கரில் 25 குவிண்டால் வரைக்கும் சராசரியாக விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதிகபட்சமாக காலிங்கராயன் பாசன பகுதியில் 40 குவிண்டால் வரைக்கும் வந்து மகசூல் எடுக்கிறாங்க. மஞ்சளில் இப்போ புதுசாக நிறையா ரகங்கள் வந்திருக்குங்க. பவானி சாகரில் வந்து பிஎஸ்ஆர் 1-2 ரகம் வெளியிட்ருக்குறாங்க. அதில் 1 வந்து பழைய சம்பா ரகத்தோடு சேர்ந்தது. இந்த 2 ரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் ஓரளவுக்கு நீளமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரிசா ரகம்னு சொல்கிற பிடிஎஸ் 8, 10, 12, 24 இந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப நீளமாகவும் ரொம்ப தடிமனாகவும் இருக்கிற ரகங்கள். அதே மாதிரி சேல ரகம் வந்து நல்லா இருக்குது. சேல ரகம் நம்ம பகுதியில் நல்லா விளையாதனால நம்ம வந்து பிஎஸ்ஆர் 2 பிடிஎஸ் ரகங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம்னா நல்ல மகசூல் பெறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மகசூல் பெறக்கூடிய வாய்ப்பை பொறுத்து தான் வந்து நம்ம அதனுடைய லாபம் வந்து நிறுத்த போகுதுங்க. சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து 25 குவிண்டால் விளைவிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விலை இருந்ததுன்னா ஒரு குவிண்டால் 10,000 ரூபாய்னு ஊற்றுனா நம்மளுக்கு 2.5 லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25 குவிண்டால் வந்ததுன்னா இன்றைக்கி இந்த விலை வந்து 5,000-6,000ங்கிற போது நம்ம வந்து இது ஒரு கட்டுப்படியாகாத விலை தான். ஏன்னா மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 80,000-1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுங்க. அதனால் வந்து இப்போ செலவு அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு லாபம் வந்து இந்த விலை வீழ்ச்சியில் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஈடுகட்டணும்னா நம்ம விளைச்சலை அதிகப்படுத்துறது தான் நல்ல வழியாக இருக்குங்க.
இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த காளிங்கராயன் பாசன பகுதியிலலாம் 40 குவிண்டால் வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கணுன்னாக்கா முக்கியமாக நம்ம என்னென்ன முறைகளை பின்பற்றணுங்க மஞ்சள் சாகுபடியில்?
மஞ்சளை பொறுத்த வரைக்குங்க ஒரு ஆண்டுக்கு வந்து காளிங்கராயன் பகுதியிலலாம் மஞ்சளை மட்டுமே ஆண்டுதோறும் வந்து விளைவிக்கிறாங்க. அதனுடைய மண்ணினுடைய தன்மை வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே நோய் தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் மற்ற பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரே பயிரை வந்து தொடர்ந்து பயிரிட முடியாத வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து சாதாரணமாக கரும்பு பயிரிட்ட காட்டிலையோ அல்லது வேறு பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் வந்து நம்ம மஞ்சளை பயிரிட்டால் நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த 4 மாதத்தில் மஞ்சள் விதைக்கிறதுக்கு நல்ல பட்டம். நம்ம அதுக்கு முந்த வந்து தை மாசிங்கிற போது வந்து நம்ம அந்த காட்டை வந்து சும்மா விட்டுறேன்னு அதில் வந்து நம்ம நல்ல பொடிஞ்ச குப்பையாக வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டன் அளவுக்கு நம்ம கொட்டினா தான் வந்து மஞ்சளுக்கு நிச்சயமாக தொழு உரம் தேவைப்படும். தொழு உரம் இல்லாமல் மஞ்சள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நல்லா உழுதுக்கணும் காட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த வயலை வந்து நல்லா சமப்படுத்தி நல்லா உழுதுறேன்னு. அப்புறம் நல்லா வடிகால் வசதி இருக்கணும். ஏன்னா வடிகால் வசதி இல்லைன்னா கண்டிப்பாக மஞ்சளில் வந்து கிழங்கால்கள் நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. ஒரு 3 மாதமாவது நிலம் வந்து தரிசாக விட்டுருக்கணும். மஞ்சள் சாகுபடியில் நல்லா விளைச்சல் கிடைக்கணும்னா 3 மாதம் தரிசாக போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா நம்ம ஒரு 2-3 முறை சேடை கட்டி, சேடைன்னு சொல்லுவோம், அதை வந்து பயிர் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து மண்ணை நல்லா குளிர வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் பயிரிட்டால் தான் மஞ்சள் வருங்க. ஒரே ஒரு தடவை சேடை கட்டி நம்ம உழுது மஞ்சளை போட்டோம்னா மஞ்சள் கண்டிப்பாக அந்த சூடு தாங்கி கண்டிப்பாக மஞ்சள் வராதுங்க. அதனால் நல்லா மஞ்சளுக்கு மண்ணை குளிர வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சளை விதைக்கிறதுக்கு நிலத்தை தயார் பண்ணணும். நல்லா உழுத ஒரு 3-4 முறை உழுததுக்கப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு 1.5 அடி பாறை எடுத்துக்கிறோம். நாம் அதில் வந்து 1 அடிக்கு நம்ம வந்து ஒரு மஞ்சள் விதம் ஊனிட்டு வரலாம். அல்லது 1.5 அடிக்கும் கூட நம்ம வந்து மஞ்சளை பயிரிடலாம். அந்த மண்ணினுடைய தன்மை பொறுத்தது. 1.5 அடிக்கு ஒரு கேப்பில் தான் நாங்கள் மஞ்சள் போடுறோம். 1.5 அடிக்கு 1.5 அடி பாறுக்கு இடைவெளியுமே அரை அடி கேப்பில் வந்து ஒரு ஒரு மஞ்சளாக நாங்கள் வந்து போட்டு வரோம். ஒரு ஏக்கருக்கு வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சம்பா ஈரோடு சம்பா ரகமாக இருந்தால் 800 கிலோ போதுங்க. ஆனால் அந்த பிடிஎஸ்ஸு பிஎஸ்ஆர் ரெண்டு மாதிரி பெரு ரகங்களாக இருந்தால் ஒரு 1200 கிலோ வரைக்கும் தேவைப்படும். அது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஒரு மாதிரி பயிரிடுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சளை வந்து நாங்கள் தண்ணி கட்டி பெண் தொழிலாளர்களை வச்சு அந்த ஒவ்வொரு மஞ்சளாக நிலத்தில் ஊனிட்டு வந்துடுறோம். அப்படியே மஞ்சளை கோடையில் எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே ஊனிட்டு வந்துடுறோம். முன்னால் வந்து மஞ்சள் விதைக்கிறதுக்கு முன்னால் எந்த ஒரு செயற்கை உரங்களையும் நாங்கள் பயன்படுத்துறது இல்லைங்க. உயிர் தண்ணி அதே அணைக்கி நம்ம வந்து எப்போ மஞ்சள் வந்து நம்ம நிலத்தில் போடுறோமோ அதே அணைக்கி நம்ம கண்டிப்பாக உயிர் தண்ணி விட நிலடி போனால் மஞ்சள் வந்து அதனுடைய சூட்டுனால வந்து மஞ்சள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சளை பொறுத்த வரைக்கும் யாரும் ஊடு பயிர் அதிகமாக பண்ணுறதில்லைங்க இன்றைக்கி சூழ்நிலையில். வேறு ஏதாவது இந்த காய்கறி பயிர் உள்ள வந்து நம்ம மிளகாய் அல்லது இந்த செம்மங்குச்சி இந்த மாதிரி அல்லது கொட்டைமுத்து இந்த மாதிரி வந்து அங்கங்கே போடுற மாதிரி தவிர மற்றபடி ஒரு முழு ஊடு பயிரை வந்து நம்ம பயிர் பண்ணுறதில்லை. ஏன்னா மஞ்சள் இப்போது சீக்கிரமாக முளைச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் எதுவும் பயிர் பண்ணுறதில்லைங்க. முளைச்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எங்கள் பகுதியெல்லாம் பொறுத்தவரை நாங்கள் இப்போ எதுவும் களையே வெட்டுறதில்லைங்க. களை வெட்டுற போது வந்து அந்த வேர்களை வந்து அடிபடுறதுனால கொஞ்சம் நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மஞ்சள் காட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் யாரும் களை எது களை எடுக்கிறதோ வெட்டுறதோ இல்லைங்க. களை மட்டும் கைப்பூடாக ஆளில் வச்சு பிடுங்கி விட்டுறோம். அது இல்லாட்டி போனால் சில களைக்கொல்லி மருந்துகளும் இருக்குது, அதையும் வந்து நிறைய விவசாயி பயன்படுத்துகிறாங்க. முடிஞ்ச வரை களைக்கொல்லிகளை தவிர்த்துறது நல்லது, ஏன்னா அது பயிரினுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன முடியுமோ அதை பண்ணலாம். அதோட இன்னொரு புதிய இப்போ நாங்கள் அதை கூட போன ஆண்டு கூட நான் பண்ணியிருந்தேன். மஞ்சளை வந்து கரும்பு தொகைகளை வந்து மஞ்சளை நம்ம வேச்சிட்டு கரும்பு தொகைகளை முழுவதுமாக சொட்டையே இல்லாமல் ஏவமே அதை பரப்பி விட்டுறோம். அந்த கரும்பு தொகை பரப்புனதுனால வந்து நம்மளுக்கு ஈரம் கட்டுப்படியாகுது, எந்த ஒரு களையுமே கடைசி வரைக்கும் வர்றதில்லை. பயிர் வந்து அந்த கரும்பு தொகையை நீக்கிட்டு வெளியே வந்து வந்துடுது, அதனால் களை தொல்லைகளோ அல்லது ஆள் செலவு ரொம்ப கம்மியாகுது. அதனால் அந்த முறை பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு எங்கள் பகுதியில் இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்குறோம்.
நீங்கள் சொன்னது வந்து அந்த மூடாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சொன்ன மாதிரி அந்த களைக்கொல்லிகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதேமாதிரி களை எடுக்கிறதுனால அந்த வேலையாட்கள் பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த மூடாக்குங்கிறது ஒரு சிறந்த முறையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் விதை சொன்னீங்க, விதை வந்து நேர்த்தி பண்ணி போடுவீங்களா, எங்கேருந்து வாங்குவீங்க, எப்படிங்க?
விதைகளை பொறுத்த வரைக்குங்க பவானி சாகரில் வந்து பிஎஸ்ஆர் 2 விதைகள் வந்து கிடைக்குதுங்க, நம்ம வாங்கிக்கலாம். மற்ற விதையை வந்து விவசாயிகிட்டு இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தொடர்ந்து மஞ்சள் பயிர் பண்ணிகிட்ருக்கறனால நாங்களே விதைகளை சேமித்து வச்சிட்றோம், நாங்களே வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக விதை மஞ்சளை வந்து நல்ல முறையில் நம்ம சேமித்து வைக்கணும், இல்லைனா வந்து நிறையா அதில் பூச்சிகள் உழுந்து மாவு பூச்சி தொந்தரவு இருந்து ஒன்றுக்கு உபயோகமில்லாத விதை மஞ்சள் கூட வந்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணணும். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த எமிசானையுமே மானோகிரோடாபஸ் 2 மருந்து கலந்து நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி சூடோமோனஸு டைகோடர்மோவரைடி இந்த 2 கலந்து பயோவில் பண்ணால் அந்த மாதிரி கலந்து எடுத்து வைக்கிறோம். அதுவும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம், செயற்கையாகவும் பண்ணலாம், இயற்கையாகவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து கூட நம்ம அந்த விதை மஞ்சளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். விதை மஞ்சளை வந்து நம்ம இது விதை நேர்த்தி பண்ணுற போது எடுத்து ஈரத்தோடு அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் நிழலில் உலர்த்தி அப்புறமா வந்து நம்ம அது ஒரே இடத்துல மஞ்சளை குவிச்சு வச்சுக்கலாம். மஞ்சளை வெயில் படாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும், கொஞ்சம் நல்ல நிழலில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து மஞ்சள் வந்து நீண்ட நாள் கெடாமல் இருக்குது. அதே மாதிரி மழை அதிகமாக பட்டு அந்த மஞ்சள் வந்து நிலத்தோடு அதிகமாக கிடந்ததுன்னா நிலத்துலேருந்து சீக்கிரமாக முளைச்சி செடி வந்துடும். அதனால் வந்து ஓரளவுக்கு மழை தண்ணி அதிகமாக படாத வச்சுக்கிறது வந்து ரொம்ப நாள் விதை மஞ்சளை சேமித்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்.
சரிங்க, இப்போ வந்து விதை மஞ்சள் நீங்கள் சொன்னீங்க சரியான முறையில் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிங்க அந்த சேமிப்புக்கான முறை என்னங்க?
இப்போ ஒரு 100 கிலோ பிடிக்கிற மாதிரி மஞ்சள் அண்டைன்னு பேர் வச்சுக்கிறோம், 100 கிலோ பிடிக்கிற மஞ்சண்டான்னு சொல்லுவதே, அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு தண்ணியை ஒரு 80 கிலோ 90 கிலோ அளவுக்கு தண்ணி எடுத்துட்டுங்க. தண்ணிக்குள்ளே வந்து நம்ம வந்து மானோகிரோடாபஸ் மருந்தையும் எமிசான் மருந்து கலக்கிறோம். கலக்கிட்டு வந்து நம்ம வந்து வெறும் அந்த மஞ்சள் ஒடிக்கிற தட்டக்கூடம் மாதிரி அதில் மஞ்சள் எடுத்துட்டுங்க. 10 நிமிஷம் வந்து அந்த கூடக்குள்ளே அப்படியே எடுத்து அந்த மஞ்சளை உள்ளே வச்சிடுறோம். திரும்ப எடுத்து அதை கொட்டி வெளியே கொட்டி நிலத்தில் உலர்த்திடுறோம். அப்புறம் அதை வந்து மறுபடி சேமித்து வச்சுக்கிற ஒட்டுக்கோம். அந்த முறை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸ்ப்ரே பண்ணால் எல்லா மஞ்சளுக்கும் அது வந்து போய் கிடைக்காதுங்க, ஏன்னா மொத்தமாக வந்து ஒன்றில் அதிகமாக போடு ஒன்றில் குறைவாக போடு, இது வந்து ஏகம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க.
சரிங்க, இப்போ நிலத்தில் வந்து மூடாக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் முளைச்சி வந்து நம்ம அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் போய் அதுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ இல்லை வேறு ஏதோ செய்யணுன்னாக்கா இப்போ இதுக்கு இடையில தண்ணி பாய்ச்சறது அதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சுவீங்க? இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்போ எடுப்பீங்க?
மஞ்சளை பொறுத்த வரைக்கும் மூடாக்கு போட்டால் நம்ம வந்து அதுக்கு வேறு எந்த பயிர் பாதுகாப்பு, களை எடுக்கிறது ஒன்று தான் பெரிய பயிர் பாதுகாப்பு, அதாவது பூச்சி தொந்தரவு தான் ஒரு பயிர் பாதுகாப்பு இருக்குங்க. தண்ணி பொறுத்தளவில் நம்ம வந்து அதே மாதிரி சொட்டு நீர் இருந்துன்னா அது அப்படியே தொடர்ந்து விட்டுக்கலாம், அதில் பிரச்சனை இருக்காதுங்க. சொட்டு நீர் இல்லைன்னா மட்டும் நம்ம தண்ணி கட்டணும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அந்த மூடாக்கு போடுற அந்த கரும்பு தொகைக்குள்ளே தண்ணி போயிருங்க, ஒன்றும் ஈரம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக காயாது. அதில் சாதாரணமாக 8 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சினாவே சரியாக போயிருங்க. மற்றபடி பயிர் பாதுகாப்புனா வந்து மறுபடியும் மருந்து தான் மேலே வந்து நம்ம இலைப்புள்ளி நோய் இருக்குது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து மேங்கோ சொப்பு அல்லது பாவிஸ்டின் மருந்துகளை தான் நம்ம தொடர்ந்து அடித்து சரி பண்ணிடுங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த வரலைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிழங்கழுகள் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அவங்க சிபாரிசு படி பயோலையும் பண்ணலாம், சூடமோனஸ் ஸ்ட்ரைகோ வெரிடி போன்ற மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம் பயோலை. இல்லைனா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறையா மருந்துகள் இன்றைக்கி வந்திருக்குது, புதிய மருந்துகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி புழுக்காப்புற மருந்துகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிற பழைய இதில், அதே மாதிரி பவிஷ்டின் மருந்துகளையும் கரைச்சி நம்ம தொடர்ந்து ஊற்றிட்டுருக்குறோம். இந்த மாதிரி மருந்துகளை தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். நிறையா புது மருந்துகள் இன்றைக்கி வந்திருக்குது, அதையும் நிறைய விவசாயி பயன்படுத்துகிறாங்க, அது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இந்த நிமட்டோடும் கிழங்கழுகள் நோய் தான் ஒரு முக்கியமான நோய் பிரச்சனை. இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறது நல்லது தான். ஆனால் வந்து அந்த காட்டில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தரிசு ஒரு 3 மாதம் தரிசு போட்டோம்னா இந்த நிமட்டோடையும் கிழங்கழுகள் நோய் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஒரே பயிரை பண்ணாமல் உதாரணமாக வந்து சோளம் விதைச்ச காட்டுலேயுமே கரும்பு போட்ட காட்டுலேயும் வந்து நம்ம வந்து மஞ்சள் பயிரிட்டோம்னா அந்த ஏற்கனவே அந்த ரெண்டுலேயும் வந்து வேர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிமட்டோட வந்து அது ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு பயிர் பண்ண காட்டில் மஞ்சள் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நிமட்டோடும் கிழங்கழுகள் நோய் கண்டிப்பாக குறைவாக இருக்கிறது எங்கள் அனுபவத்தில் தெரியுது.
சரிங்க, இப்போ வந்து கரும்பு சொகையை வந்து மூடாக்கா பரப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படிங்க? அந்த மஞ்சள் அடுத்த அறுவடை வரைக்குமே தாங்குமா, இல்லை இடையில மக்கி போயிட்டு நம்ம திருப்பி வேறு எதுவும் வேலை செய்கிற மாதிரி இருக்குங்களா?
இல்லை, அது வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு வந்து கரும்பு சோகம் மக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, கண்டிப்பாக மக்காதுங்க. அது வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் அந்த சோகம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அவ்வளோதானே தவிர முழுசாக அது வந்து மக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் அன்ன வரைக்கும் வந்து பெருசாக களை வர்றதுக்கோ மற்றதுக்கோ வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கரும்பு சோகம் அதிகமாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம அறுவடை பண்ணிடலாம், இல்லாட்டி மக்கி இருந்ததுன்னா அதே மாதிரி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது.
சரிங்க, இப்போ மஞ்சள் அறுவடையை பொறுத்த வரைக்கும் எப்போ பண்ணுவீங்க? அறுவடை மஞ்சளை நேர்த்தி பண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் பின்பற்றுவீங்க?
மஞ்சளில் வந்து அறுவடை பண்ணி அதை வந்து மறுபடி அதை நேர்த்தி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயந்தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். மஞ்சள் பொறுத்தளவு பட்டம்தான் ரொம்ப முக்கியம். நம்ம வைகாசியில் வச்சோம்னா கண்டிப்பாக கார்த்திகோடைய அதனுடைய வளர்ச்சி பருவம் நின்று போயிடும், அதுக்கப்புறம் எந்த காரணத்து கொண்டு வளராதுங்க. நம்ம அதை முதல் வந்து அந்த மஞ்சளினுடைய தாளை நம்ம அறுவடை பண்ணிடுறோம், அறுத்துறோம், அறுத்த ஒரு 8 நாள் வந்து நம்ம ஒரு 8 நாளோ 10 நாளோ காய வச்சிடறோம். அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த கரும்பு தொகையிலெல்லாம் கட்டி எடுத்துடுறோம். கட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சி மஞ்சளை வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்றோங்க. வெட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம விரலி தனியாக கிழங்கு தனியாக நம்ம எடுத்துடுறோம். எடுத்து வந்து நம்ம ஒரு இடத்துல குமிச்சு வச்சுட்டு முன்னே வந்து அண்டாவை வச்சுட்டு நம்ம வேச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் மஞ்சள் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் வந்திருக்குங்க. அது வந்து நீராவியில் வந்து அதை வேச்சுக்கலாம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கிலோ 600 கிலோ வரைக்கும் ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வேவிச்ச முடியும். சரியான வேவிச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு 600 கிலோ மஞ்சளை ஒரே தடவையில் நம்ம வேவிச்சு எடுத்து கொட்டிடலாம். அந்த முறை தான் இப்போ நான் போன 2-3 வருஷமும் பயன்படுத்திட்டு வரேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக. ஏன்னா வேகிக்கிறதா மஞ்சளை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா 4-5 நாள் வந்து நம்ம ஆளுகளெல்லாம் பிடிச்சிட்டு மஞ்சளை தூக்கிட்டு போய் கொட்டுறது எல்லாம் வந்து ஒரு சிரமமான வேலை. களத்தில் வந்து ரொம்ப தூரம் தூக்கிட்டு ஓடணும், அதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. மஞ்சளை வெட்டி அதுக்கான இந்த அடுப்பெல்லாம் வெட்டி பண்ணணும், இது வந்து அந்த மாதிரி தொந்தரவு இல்லைங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 200 அண்டா ஒரு நாள் கூட வேச்சிடலாம். 24 மணி நேரத்தில் ஒரு 200-250 அண்டா வந்து நம்ம வேச்சு கொட்டிடலாம். அதனால் இப்போ இன்றைக்கி சூழ்நிலை பொறுத்த வரையிலையும் மஞ்சள் வேகிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேக வைக்கிறது வந்து இதை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். நம்ம பார்த்துக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து சீக்கிரமாக எடுத்து கொட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த சரியாக காயாதனால அந்த மஞ்சள் பச்சை மஞ்சளாகவே இருக்குது. அது நம்ம வந்து திரும்ப அதை மஞ்சளை எல்லாம் சேகரிக்கிற போது நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து அது நல்லா வேய்க்கிறாங்களான்னு பார்த்துட்டா போதும், இப்போ அது ஒரு பெரிய தொந்தரவான விஷயம் இல்லைங்க.
சரிங்க, இப்போ இந்த கருவி நல்லா பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த கருவி வந்து எப்படிங்க, இப்போது சாதாரணமாக நிறைய பேர் நிறைய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருவிகள்லாம் வந்து பெரிய அதிகம் விலை உள்ளதாக இருக்குது, நாங்கள் எங்களால் வாங்க முடிகிற அளவுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கருவி எப்படிங்க, விலை அதிகமாக இருக்கா இல்லை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எப்படி கிடைக்குது?
இந்த கருவியை பொறுத்த வரைக்குங்க எல்லா விவசாயிகளும் வந்து தனித்தனியாக வந்து ஒரு விவசாயிக்கு இந்த கருவி தேவைப்படாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட கருவியோட சாதாரண அளவு 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இந்த கருவி இருக்குங்க. ஒவ்வொரு விவசாயி நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த வெயிக்கிறதுக்காக இதை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் வந்து அங்கங்கே வந்து அந்த கருவி வச்சுட்டு வாடகைக்கு விடுறவங்க இருக்கிறாங்க, அவங்களே ஆளும் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஊர் ஊராக கொண்டு வந்து அவங்களே வேவிச்சு கொடுத்துட்டு போகிறக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அதையே வந்து சாதாரணமாக விவசாயி பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து மஞ்சள் வேகிக்கிறதுக்குன்னு இந்த கருவியில் நம்ம தனித்தனியாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா இது வந்து என்றைக்கோ வருஷத்தில் ஒரே ஒரு முறை ஒரு நாள்னா 5 நாள் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம அது வாடகைக்கு எல்லா பகுதியிலையும் இப்போ வந்து சாதாரணமாக நெல் இருக்கிற மிஷின் மாதிரி இந்த கருவிகளும் வந்து இப்போ பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இதை வச்சுருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் வந்து இது சாதாரணமாக கிடைக்கும், பெரிய பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வேணும்னு கேட்டால் அவங்களே ஓட்டிகிட்டு வந்து அந்த இடத்துக்கே வந்து வேவிச்சு கொட்டிகிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க.
சரிங்க, இப்போது வேக வைக்கிறதுக்கு வந்து மிஷின் இருக்குது, வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை காய வச்சு மெருகேற்றி சேமித்து வைக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க?
மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை களத்தில் கொட்டின உடனே வந்து அதை பரப்பி விட்றேன். அந்த குட்டு குட்டாக இருக்கிறதைங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து மஞ்சள் காய்ஞ்சிருங்க. 15 நாள் 20 நாளுக்குள்ளே வந்து அதிகபட்சமாக 10-15 நாளுக்குள்ளே காய்ஞ்சிரும். அப்படி ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பச்சை மஞ்சளாக இருந்தால் கூட ஒரு 17-18 நாளுக்குள்ளே கண்டிப்பாக அது காய்ஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மஞ்சளை சேகரித்து அங்கேயே வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அது பாலிஷ் பண்ணுற மிஷின் இருக்குங்க. அந்த மிஷினுக்குள்ளே வந்து நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓட்டினோம்னா அதில் இருக்கிற குப்பையை தூசு இதெல்லாம் ஓடிடுங்க. நல்ல கலரான பொன் நிறத்தில் வந்து மஞ்சள் வந்துடும். அதை நம்ம மூட்டையில் சேமித்து சேகரித்து வச்சுட்டு நம்ம வந்து அதை விற்பனைக்கு கொண்டு போயிடலாம். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ விற்பனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அது பல இடத்துல வந்து மார்க்கெட் இருந்தால் கூட ஈரோட்டில் அது வந்து சரியான முறையில் இன்னும் வந்து அது வரல. மார்க்கெட்டிங் கமிட்டி, கூட்டுறவு சங்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இந்த அங்கெல்லாம் வந்து அங்கங்கே வச்சு அங்கங்கே விவசாயி வித்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய முறையில் இப்போ வந்து ஈரோட்டில் வந்து போன மாதம் வந்து அமைச்சர்கள் துவக்கி வச்சாங்க, உழவன் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனின்னு சொல்லி. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி வந்து 2005 வந்து மத்திய அரசு வந்து ஒரு சட்டத்தின் மூலம் இதை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த சட்டத்தின்படி விவசாயிகளும் கைவினை தொழிலாளர்களும் தான் இந்த கம்பெனி வச்சுக்க முடியும். இந்த கம்பெனி வந்து நிர்வாகம் வந்து தனியாக பிரைவேட் கம்பெனி மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய லாபம் வந்து கூட்டுறவு சங்கங்கள் மாதிரி விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்குற நாம்சில் இருக்குங்க. வந்து வர லாபத்தில் ஒரு 50% விவசாயிகளுக்கே வந்து இந்த கம்பெனி பிரித்து கொடுத்துருவானு. இந்த கம்பெனியில் வந்து இப்போ ஈரோட்டில் உழவன் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் மஞ்சளை கொண்டு போனோம்னா அவங்களே வந்து தரம் பிரிச்சிடுறாங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த பொருளை அப்படியே விற்றா நம்ம விவசாயிகளுக்கு லாபகரமாக இல்லை. அது கொஞ்சம் வந்து மதிப்பு மிக்க பொருளாக வேல்யூ ஆடட் பொருளாக மாற்றினா தான் அதுக்கு லாபம். அதனால் வந்து மதிப்பு மிக்க பொருளாக மாற்றுறதுக்கான முதல் முயற்சி தான் வந்து முதல் நம்ம மஞ்சளை தரம் முறைச்சிடறோம். மஞ்சளை பொறுத்தளவில் 4-5 தரம் இருக்குங்க. முதல் தரம், 2ம் தரம், 3ம் தரம், 4ம் தரம், அந்த குரணையெல்லாம் 1 தரம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தரத்தை பிரித்து நம்ம வைக்கிற போது நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது மஞ்சளை நேரடியாக பார்த்து வந்து நம்ம வியாபாரம் பண்ணுற போது ஒரு 40-20 வியாபாரி தான் வந்து அந்த மஞ்சளை பார்த்து வியாபாரம் வருவாங்க. அதே வந்து கம்ப்யூட்டரில் இ ஆக்ஷன் பண்ணுற போது அதிக வியாபாரிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ எப்படி டீ, ஏலக்காய் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம அதிக வியாபாரிகளை வந்து கொண்டு வர முடியும். மஞ்சள் இன்னும் ஒரு இப்போ இருக்கிற 4 தரத்தை விட இன்னும் ஒரு 10 தரம் 15 தரமாக பிரித்து அந்த தரத்தை வந்து நம்ம ஒரு இது பண்ணிட்டோம்னா அந்த தரத்தை வந்து அவங்க பாம்பேயில் இருந்தோ அல்லது வேறு வெளிநாட்டில் இருந்தால் கூட ஏலம் கூறி அதிக வியாபாரி வர்ற போது இன்னும் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு மஞ்சளை பொதுவாக தரம் பிரிக்காத ஒரு மஞ்சளை வாங்குற போது அவங்க கல்லுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நிறையா இடையிலேருந்து கழிச்சுக்கிறாங்க. இப்போ ஈரோட்டை பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே ஒரு 2.5 கிலோ வந்து கல், இதெல்லாம் உத்தேசமாக ஒரு வந்து 2 கிலோ கல்லே இருக்கலாம், ஒவ்வொரு இதில் 100 கிராம் கல் கூட இருக்கலாம். அவங்க அதெல்லாம் வந்து கணக்கில் சேர்த்தாம பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம தரம் பறிக்கிற போது கல்லை நம்ம தூசெல்லாம் தறியை பிரிச்சிட்றோம், நம்மளுக்கு என்ன இடம் வருமோ அது வந்துடும். இந்த மாதிரி நம்ம மஞ்சள் தரமாக இருக்கிற போது நம்மளுக்கு அதிகபட்ச விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி முறைகளை வந்து நம்ம தரம் பிரித்து வைக்கிற முறைகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தான் கிலோ 50 ரூபா 60 ரூபாய்ங்க, மஞ்சள் தூளை பொறுத்த வரைக்கும் கிலோ 200 ரூபா. உங்களுக்கு தெரியும் கடையில் வாங்கினா ஒரு 100 கிராம் வந்து 20 ரூபா கம்மியாக நம்ம வாங்க முடியாது. ஆனால் அதே பொருளை வந்து நாம் விவசாயி விற்கிற போது 60 ரூபாய்க்கு தான் நம்ம விற்கிறோம், 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு 140 ரூபாய்க்கு மேலே வந்து லாபம், 4 மடங்கு லாபம் வந்து அதை கன்வெர்ட்டட் அந்த மதிப்பு கூட்ட பொருளாக விற்கிற போது அதிக லாபம் கிடைக்குது. இதை வந்து நம்ம நேரடியாக இதனுடைய லாபம் விவசாயிகளுக்கு கிடைக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த முயற்சி எடுத்துருக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே வந்து விவசாயி கிடைக்கிறது ஒரு பங்காக இருந்தால் கூட அதை வந்து நுகர்வோருக்கு கிடைக்கிற போது அதிகபட்ச விலையாக போய் கிடைச்சிருது. இப்போது இளநியே பார்த்திங்கன்னா விவசாயிகிட்ட வாங்குற போது கிலோ 6 ரூபா, ஒரு இளநி 6 ரூபா 5 ரூபா தான். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்கிது. அதே சென்னையில் பார்த்திங்கன்னா 25 ரூபா 35 ரூபா வரைக்கும் இளநி விற்கிது. இடையில வந்து 4-5 தரகர் இருக்கிறாங்க எல்லா பொருளுக்குமே. அது ஒவ்வொரு கை மாறுற போது அந்த லாபம் வந்து அந்த தரகருக்கு கிடைக்கிறதுனால விவசாயிகளுக்கு அந்த லாபம் கிடைக்கிறதில்ல, நுகர்வோருக்கு கிடைக்கிறதில்ல. இந்த 4-5 முறை தரகர் கை மாறுறதை மாற்றிட்டோம்னாவே நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகளே வந்து விவசாயிகளை கூட்டமைப்பு உருவாக்கி இந்த மாதிரி கம்பெனிகளே வந்து மஞ்சள் தூளாவோ அல்லது நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நம்ம உருவாக்கினோம்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
சரிங்க, ரொம்ப நல்லா அருமையாக வந்து இந்த மஞ்சள் சாகுபடியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் செய்கிறீங்க, நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயம் விற்பனையிலையும் வந்து என்ன மாதிரி முறைகளை கடைபிடிச்சோம்னா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அருமையாக எடுத்து சொன்னீங்க. இந்த கருத்துக்கள்லாம் மற்ற உழவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நிலையத்துக்கு வந்து இந்த செய்திகளெல்லாம் மற்ற உழவர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக நிலையத்தின் சார்பிலையும் நேர்கள் சார்பிலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நேர்களை, நம்ம இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் கடுக்கம்பாளையம் சீரங்கக்கவுண்டன்புதூரை சேர்ந்த எஸ்ஏ பெருமாள் அவர்களுடைய மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயிகள் சாகுபடி செய்கிறதோடு நின்றுடாமல் அவங்க விளைவிக்கிற விளைபொருட்களை நல்ல முறையில் விற்பனை செய்வதற்கான வழிமுறைகளையும் கண்டறியணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளில் நீங்கள் இறங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி நம்ம வானொலி மூலமாக மற்ற நேர்கள்கிட்ட நீங்கள் அதை பகிர்ந்துக்கலாம். இது பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.